நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றமதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்த நேர் உலகம் உயவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு புதன்கிழமை, மற்றைய சங்கங்களுக்கு வியாழக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்தம் குருநாள். இன்றைய நன்னாளில் வழமையாக பாபாஜியின் தெய்வீக குரலில் இருந்து ஒரு சில பக்கங்களை எடுத்து நான் படிக்கின்றேன். எல்லா சாதகர்களும் தியானத்தில் இருந்து கண்களை மூடியவாறு அதை உள்வாங்கி பாருங்கள். பல அற்புதமான விடயங்கள் உங்களுக்கு பாபாயினால் கொணரப்படும். இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 177, 178, 179. மனிதன் போற்றுதலையும் பின்பற்றுதலையும் விரும்புகின்றான். ஒரு விளக்கு இன்னொரு விளக்கிற்கு ஒரு ஒளி தருவதைப் போன்று உயர்குணம் உயர்வை தூண்டுகின்றது. தெய்வீக ஒளி இந்நாட்டில் பலருக்கு ஒளி தந்திருக்கின்றது. தன்னலமற்ற தியாகத்தால் உலகமே நன்மை பெறுகின்றது. பிறருக்காக வாழ்வதிலேயே ஆனந்தம் இருக்கின்றது. அவர்கள் சாதனை மனித சமுதாயம் சரியான முயற்சியால் அவ்வாறு பெற முடியும் என்பதை காட்டுகின்றது. தன்னிடத்து மறைந்திருக்கும் ஆற்றலையும் அவனது உயர்ந்த விதியையும் தியாக வாழ்க்கை உணர்த்துகின்றது. பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் கஷ்ட காலங்களில் விளங்கும் வலிமையான பீடங்கள் அத்தகு வாழ்க்கைகள் தியாகிகள் தம்மை வென்றதால் மனிதனிடம் உள்ள கீழ்த்தன்மையையும் வெல்கின்றனர். அவர்களது வெற்றி உண்மையானது. மனிதனிடத்து உள்ள தெய்வீகத்தின் அடையாளங்கள் அவர்கள் தெய்வீகத்தின் முன் விலங்கு பண்பு பணிந்தே ஆக வேண்டும் என்பது. அவர்கள் வாழ்வு அவர்கள் எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டு நமக்கு கற்பிக்கின்றார்கள். அவர்களது இருப்பே கீழ்த்தனமான வாழ்க்கையின் எதிர்நிலையாக அமைகின்றது. அது மனிதனை முன்னோக்கி உயர்ந்த லட்சியங்களுக்கு ஊக்கப்படுத்துகின்றது. அத்தகைய மலர்களே மனித சமுதாயத்தை காக்கின்றன. அவை நமக்கு கல்வி தருகின்றன, ஒளி தருகின்றன, வழி காட்டுகின்றன. இத்தகைய வாழ்க்கையால் மனிதன் அந்த அளவிற்கு லாபம் பெற்றிருக்கின்றான். அவர்களுக்கு அவன் எவ்வாறு நன்றி சொல்வான்? நம் வாழ்வில் அவர்களது இன்றியமையாமையை நாம் அந்த அளவு எந்த அளவிற்கு பாராட்டுகின்றோம்? சில நிலைகள் சில சிலைகள் வைக்கப்படுகின்றன, படங்கள் திறக்கப்படுகின்றன, தெருக்களும் விளையாட்டு மைதானமும் நூலகமும் அவர்கள் பெயரால் அழைக்கப்படுகின்றன. அவர்களை பாராட்டி கவிதைகள் எழுதப்படுகின்றன. விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. இத்தகு பெரியோர்களை நாம் தெய்வம் ஆக்குகின்றோம். விழா கொண்டாடிவிட்டு மறந்து விடுகின்றோம். இத்தகைய பெரியோர்களுக்கு மரியாதை கொடுப்பது என்பது அவர்களது உபதேசங்களை நாம் பின்பற்றுவதுதான். அவர்களது உயர்ந்த லட்சியங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுவதே நாம் அவர்களுக்கு செலுத்தும் உண்மையான அஞ்சலியாகும். அவர்கள் வாழும்போது ஆயிரக்கணக்கான பேரை நாம் தம் தொடர்பால் வாழ்வால் மாற்றியிருக்கின்றனர். இறந்த பின் அவர்கள் வார்த்தைகளும் செயல்களும் காலத்தால் அழியாதவையாக விளங்குகின்றன. அவை ஆழத்திலிருந்து எழும் குரல்கள், அவர்களால் எழுதப்பட்ட எழுத்துக்கள், மணலில் பதிந்த அடிச்சுவடுகள். அந்த உபதேசங்கள் நம்மை புதுக்கி முழுமைக்கு உயர்த்தும். எல்லாமே விராட் சொரூபத்தின் வெளிப்பாடு என்றால் இந்த பெரிய மனிதர்கள் அந்த விராட்டின் மணிமுடியில் உள்ள வைரங்கள். இத்தகு கிரியா பாபாஜி அவரை மௌனத்தில் வணங்குகின்றோம். அவர் வைரங்களுக்கு எல்லாம் வைரம், மரகதங்களுக்கு எல்லாம் மரகதம். அவரது ஆன்மீக ஒளி மனித சமுதாயத்தின் இதயங்களை ஒளி ஏற்றுகின்றது. கடவுளை இப்போதே உணர விரும்புகின்றீர்களா? அவரை பிரிதலை விரும்புகின்றீர்களா? நித்திய உண்மைக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்ய விரும்புகின்றீர்களா? பின் சாத்தானை தவிர்த்து உண்மையை உணருங்கள். உண்மை வாழ்வை நாடுங்கள். மேன்மேலும் முன்னேறுங்கள். கிழக்கு நோக்கி செல்ல செல்ல மேற்கு பின்தங்கி போகும். வெறுமனே சிந்தித்து விழிக்காதீர்கள். கண்மூடித்தனமாக பின்பற்றும் வாழ்க்கை நமக்கு உதவி செய்யாது. பிசாசை கும்பிடுவதை விடுங்கள். உண்மையான கடவுள் உங்களுக்கு புரியும். பாபாஜியிடம் முழுமையாக சரணடையுங்கள். அவர் அருளால் ஆழ்ந்த சமாதி நிலையை அடையுங்கள். சமாதி என்பது செயலற்ற தூக்கம் அன்று. அது ஒரு வளமான வரம். எல்லா வகை மக்களுக்கும் தெம்பூட்டும் அருமருந்து. தெய்வீகத்தோடு எல்லோரும் தொடர்பு கொள்ளும் உன்னத நிலை. அது நோயற்றவர்க்கு அது அருமருந்து. நாள் முழுவதும் உழைக்கும் தொழிலாளிக்கு கிடைக்கும் கூலி. அது மிகவும் ஆனந்தமானது. அது இயற்கையின் உழைப்பு. உடல் மனத்தொல்லைகளை விட்டு புதிய தெய்வீக வாழ்வில் நுழைவது சமாதி நிலை. அப்போது சுமை குறையும். இந்த ஓய்வு தூக்கத்தில் சிறிது கிடைக்கின்றது. ஆனால் சமாதியில்தான் அது முழுமையாக சாத்தியம். சுருக்கமாக சொன்னால், நமக்கு தெரியாமலேயே இயற்கை நமக்கு அளிக்கும் கொடையே இந்த நிலை. நாம் விரும்புவது இந்நிலையைத்தான். மனிதனோ மிருகமோ தூக்கத்தில் உணர்வோடு தொடர்பு கொள்கின்றனர். வெளி உணர்வு நீங்கி ஆத்ம உணர்வு மட்டுமே அப்போது எஞ்சி நிற்கின்றது. ஆழ்ந்த உறக்கத்தில் பேச்சு, மனம், புலன் எல்லாம் ஓய்வெடுக்கின்றன. மூச்சுத்தொழில் மட்டுமே செயல்படுகின்றது. இதுவே உறக்கத்திற்கும் மரணத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு. இறகுகள் கட்டப்பட்ட பறவை பறக்க முடியாமல் திண்டாடி ஓரிடத்தில் அமர்வதைப் போன்று அலைந்து திரியும் மனமும் மூச்சுக்காற்றின் மீது ஓய்வெடுக்கின்றது. விழிப்பிலும் கனவிலும் மனத்தாலும் ஓய்வெடுக்க முடியவில்லை. தூங்கி எழுந்ததும் நான் நன்றாக தூங்கினேன் என்கின்றோம். பொறி புலன் தரும் மகிழ்ச்சி என்று இதனை கூற முடியாது. ஏனெனில் தூக்கத்தில் எந்த பொருளும் உணரப்படுவதில்லை. அறியாமை மூடியிருப்பதால் தூக்கத்தில் விளையும் இன்பத்தை முழு இன்பம் என்று கூற முடியாது. சிறு அளவே அப்போது இன்பம் அனுபவிக்கப்படுகின்றது. துயரம் இல்லாமலேயே விளையும் அந்த தற்காலிக தோற்றமே. உணர்வுக்கு மூன்று நிறைகள் உண்டு. உணர்வு, அடிமன உணர்வு, ஆழ்மன உணர்வு. ஆழ்மன உணர்வு என்பது ஏரியின் அடியில் உள்ள சேற்றினை போன்றது. நம் மனத்தில் எழும் எண்ணம் ஏரியின் மேல் அந்நிலையை மட்டுமே தொடுகின்றது. அது நினைவு நிலை. எனவேதான் நினைவு மட்டுமே நமக்கு புரிகின்றது. மற்ற இரு நிலைகள் பற்றி தெரிவதில்லை. தொடர்ந்த தியானத்தால் மற்ற இரு நிலைகளை, கனவு, தூக்கம் ஆகிய இரண்டு நிலைகளையும் உணர்வு நிலைக்கு அதாவது நினைவு நிலைக்கு கொண்டு வரலாம். மனம் முழுவதையும் அப்போது உணர முடியும். ஆத்ம ஒளியில் மனம் பயிலப்பட்டால் மனத்தை நான் பிரம்மம், ஒரே எண்ணத்தால் ஆத்ம உணர்வில் செலுத்தினால் மனம் முழுவதும் ஒளி பெறும். இதுவே சமாதியில் நுழைதல் ஆகும். சாதாரண நிலையில் மனத்தின் ஒரு பகுதி மட்டுமே செயல்படுகின்றது. அதாவது ஆத்ம சைத்தன்யத்தில் ஒளி மனத்தின் ஒரு பகுதி மீதே விழுகின்றது. ஆனால் சமாதியில் உருவத்திற்கும் செயலுக்கும் அடிப்படை நிலையில் நாம் நிலைக்கின்றோம். இரட்டை நிலைக்கு ஆதாரமானது இந்த நிலை. கனவற்ற தூக்கத்தில் உணர்வின் தொடர்புடைய செயல்பாடு அழிகின்றது, ஆனால் உணர்வு அழிவதில்லை. தூக்கத்தில் சாதாரண உணர்வு செயல்படாவிட்டால், செயல்படாமல் இருந்து முழு உணர்வோடு சிறிது நேரம் நெருங்கிய தொடர்பு கொள்கின்றது. அதன் மூலம் தன் ஆற்றலை புதுப்பித்துக் கொள்கின்றது. தூக்கம் என்ற சொல்லுக்கு ஆன்மாவுக்கு மீண்டும் செல்லுதல் என்பது பொருள். சமாதியைப் போல இருந்தாலும் தூக்கத்தில் சமாதியில் உழையும் இன்பம் இருப்பதில்லை, ஆனால் இரண்டிலும் ஆனந்தம் உண்டு. தூக்கத்தில் அவித்தையின் அறியாமை விதையுண்டு, சமாதியில் அது இல்லை. தூக்கத்தில் அறியாமை ஆனந்தத்தை பாதிக்கின்றது. சூரியன் இடமிருந்து புறப்பட்ட சந்திர ஒளியை பகலில் காண முடியாது. அதுபோலவே சமாதி ஆனந்தம் தூக்கத்தில் அனுபவிக்கப்பட்டாலும் அது அறியாமையால் மூடப்பட்டே இருக்கின்றது. உலக பந்தத்திலிருந்து விடுதலை கிடைக்காது. தூங்கும் போது உலகியல் எண்ணங்கள் கண்களை மூடி இருப்பதே இதற்கு காரணம். இவ்வாறு மனிதன் உலகியல் எண்ணங்கள் சூழ்ந்த இருட்டில் உறங்குகின்றான். விழித்தவுடன் எண்ணங்கள் உலகியலை நோக்கி ஓடுகின்றன. தூக்கத்தில் தான் அனுபவித்த ஆனந்தத்தை அவன் அறிவதில்லை. தூங்குவது என்பது கதவை மூடிக்கொண்டு அறைக்குள் செல்வது போன்றது. இதனால் வெளியுலகம் அவனுக்கு தெரிவதில்லை. ஆனால் சமாதியில் இதயமும் சீவனும் உண்மைக்காக ஏங்குகின்றன. மனம், மொழி, செயல் யாவும் நித்தியத்தை நோக்கி அமைவன. அறைக்கதவை திறந்து வெளியே வந்ததும் அவன் பார்க்க விரும்புவது உலகம், பார்க்க விரும்பும் உலகம் காட்சிப்படுகின்றது. ஓம் கிரியா பவாஜி நமோ, ஓம் சிவாய நம. அருமையான மூன்று பக்கங்கள். இந்த மூன்று பக்கங்களிலும் சைவ சித்தாந்த சிவயோக அடிப்படை கருத்துக்கள் முழுக்க அமைந்திருக்கின்றது. அது கிரியா யோகத்தில் பாபாஜியால் கொணரப்படுகின்றது. எங்களுடைய ஆன்மாவையும் எங்களுடைய ஆன்ம செயலையும் நாங்கள் எவ்வாறு இறைவனை நோக்கி செல்ல வேண்டும் என்பதையும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை முழுமையாக வைத்து இதில் கூறப்பட்டிருப்பதை இந்த வாசிப்பில் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு மேலாக இதில் சொல்லப்படும் சில கருத்துக்கள், பல கருத்துக்களே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் மிகவும் முக்கியமான கருத்தை வைத்து இன்று மேலதிய சத்சங்கத்தை செய்கின்றேன். அதாவது நாங்கள் மக்களுக்கு நாங்கள் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் மாத்திரமல்ல, தர்மம் அதாவது தானம் தர்மங்கள் செய்ய வேண்டும். அதைவிட மற்றைய உயிர்களையும் எங்கள் உயிர் போல் பார்க்க வேண்டும். இப்படியான பல நற்கருத்துக்களை சொல்லி வாழ்ந்த ஒரு அருளாளருடைய குரு பூஜை தினம் இன்று, 5ஆம் தேதி எங்களுக்கு இன்று, மற்றவர்களுக்கு நேற்றைய தினம் முடிந்திருக்கின்றது. இருப்பினும் அந்த அருளாளரை இன்று நாங்கள் நினைவு கூற வேண்டியது மிகவும் முக்கியம். ஏனென்றால் அவர் மணிவாசகருடைய பக்தன். வாழையடி வாழையட வந்த திருக்கூட்டம் என்று பாடி, தான் அந்த திருக்கூட்டத்தில் வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்டத்தில் தானும் ஒருவன் என்று கூறி, போன நூற்றாண்டில் அக்டோபர் 5ஆம் தேதி இந்த உலகிற்குள் வந்து 1823ஆம் ஆண்டு மக்களுக்கு பல விடயங்களை கொடுத்து இறைவனுடன் ஜோதியில் கலந்திருக்கின்றார். அவர் வேறு யாரும் அல்ல, வடலூர் வள்ளல் பெருமான். அவருடைய குரு பூஜை தினம் 5ஆம் தேதி. அந்த தேதியில் எங்களுடைய சங்கத்தில் நாங்கள் அவரை நினைவு கூறுகின்றோம். இந்த வாசிப்பில் சொன்னபடி நினைவு கூறுவதோ, ஒரு லைப்ரரிக்கு அவருடைய பெயரை வைப்பதோ ஒரு தெருவுக்கு வள்ளலார் பெயரை வைப்பதோ முக்கியமல்ல. அதை பாபாஜி இன்றையான் வாசிப்பில் தந்திருக்கின்றார். இன்றையான் வாசிப்பில் தந்த பல விடயங்கள் வள்ளலாருடைய வாழ்க்கை. ஆகவே இப்படியான அருளாளர்கள் எங்களுக்கு விட்டு சென்றது அவர்களுடைய முக்கியமான தெய்வீக கருத்துக்கள். அது பரம்பொருள் மூலமாகத்தான் நடைபெற்ற விடயம். இருப்பினும் இந்த வள்ளலார் பெருமான் எங்களுக்கு பாபாஜியின் மூல வாக்கியமான அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதியை அவரும் வேறு கோணத்தில் மக்களுக்கு கொடுத்து சென்றிருக்கின்றார். அன்பும் தொண்டும் என்பதில் அவரை மிஞ்சியவர்கள் யாரும் இருக்க முடியாது. பல பல ஞானிகள், பல பெரியவர்கள் பலர் இந்த உலகிற்கு வந்து போயிருக்கின்றார்கள். ஆனால் எல்லோரும் தொண்டில் இருந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் வள்ளலார், வடலூர் வள்ளலார் அவர்கள் தொண்டை சிரம் மேற்கொண்டு பசித்தவர்களுக்கு உணவளித்தார். அவர் தொடக்கி வைத்த அணையா நெருப்படுப்பு இன்றும் எரிந்து கொண்டிருக்கின்றது. இன்றும் அதில் அந்த இடத்தில் மக்களுக்கு எந்த நேரமும் உணவில்லை என்று உணவு போடப்படுகின்றது. அப்படியான அற்புதமான அருளாளர். அதற்கு மேலாக மாணிக்க வாசகரின் மிக உயர்ந்த பக்தன். மணிவாசகர் எவ்வளவு தூரம் எங்களுடைய யோகத்திற்கு மிகவும் இன்றியமையாதவரோ, அதே போல் வள்ளலார் பெருமானும் எங்களுடைய யோகத்திற்கு இன்றியமையாத ஒருவர். அவர் சுருக்கமாக சொன்ன, அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருப்பெரும் ஜோதி என்று பாடி வைத்த முக்கியமான அருட்சொற்களை எங்களுடைய குருவாகிய யோகி ராமையா அவர்களும் அவருடைய பெயரில் தன்னுடைய கிரியா கத யோகா புத்தகத்தில் அதை நாங்கள் பஜன் செய்வதற்காக கொடுத்திருக்கின்றார். அந்த அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருப்பெருஞ்சோதி என்ற வரிகளை கிரியா சாதகர்களும் உச்சரிக்க வேண்டும். அதைவிட வள்ளலார் பெருமானின் வெண்ணிலா பாட்டொன்றையும் அந்த புத்தகத்தில் பிரசுரித்திருக்கின்றார். அதை நாங்கள் போன வருடம் அவருடைய நினைவு தினத்தில் பாடினோம். தெரியாதவர்கள் அந்த புத்தகத்தில் இருந்து அந்த பாட்டை கூட பெறுகலாம். ஆனால் இந்த வள்ளலார் பெருமான் நடத்தி வைத்த சென்ற நூற்றாண்டில் ஒரு சத்சங்கத்தில் ஒருவர் கேட்டிருந்தார், ஒரு சாதகர், உங்களுக்கு தெரிந்த அளவில் யாராவது அருளாளர்கள் வாழ்கின்றார்களா இந்த நூற்றாண்டில் என்று? வாழலாம், நிச்சயமாக வாழ்வார்கள், ஆனால் தூள உடம்பில் வாழ்கின்றார்களா என்பது தெரியாத விடயம் என்று பதில் கொடுத்தோம். அப்போது எங்களுடைய இன்னொரு சாதகராகிய கார்த்திகேயன் ஐயா அவர்கள் போன நூற்றாண்டில் வாழ்ந்த வள்ளலாரை அவருக்கு நினைவு கூர்ந்தார். ஆகவே எங்களுடைய வாழ்க்கை காலத்தில் அவர் இல்லாவிட்டாலும் ஒரு நூற்றாண்டுக்கு முன் அப்படியான ஒரு பெரிய அருளாளர் வாழ்ந்திருக்கின்றார். அப்படியான அருளாளர் வாழ்ந்தது மட்டுமல்ல, அவர் மணிவாசகருக்கு வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்டத்தில் மணிவாசகரின் வாழையடி வாழைக்குள் இறைவனில் இருந்து வந்த மணிவாசகருக்கு கீழே அதே அடியில் வந்தவர்தான் அருளாளர், அருளாளர் ஆகிய வள்ளலார். ஆகவே வள்ளலார் கூட அவருடைய உபதேசம், அவர் எழுதிய புத்தகமாகிய திருவருட்பா என்ற அற்புதமான புத்தகத்தில் கூட யோகம்தான் கூடுதலாக இருக்கும் என்று மனதார நம்புகின்றேன். நான் அந்த நூலை முழுமையாக படிக்கவில்லை, சிறிது சிறிதாக படித்திருப்பேன். ஆனால் முழுமையாக படிக்கும் வரை அதை எனக்கு விரிவாக கூற முடியாது. இருப்பினும் சிறிய விடயங்களை அறிந்தளவில் அவருடைய திருவருட்பா புத்தகம் யோகத்தையும் பக்தியையும் கலந்த ஒரு புத்தகமாக அமைந்திருக்கும் என்பதில் ஒருவிதமான ஐயமும் இல்லை. அப்படியான அருளாளர் இந்த உலகத்தில் எங்களுக்கு முன் 100 ஆண்டுகளுக்கு முன் அவதரித்து எங்களுக்கெல்லாம் இந்த அருள் விஷயங்களை கொடுத்துவிட்டு சென்றிருக்கின்றார். தொண்டு மூலம் பணம் காசு கொடுப்பது எவராலும் முடியும், வசதியுள்ளவர்களால். ஆனால் அருள் வார்த்தைகளை கொடுப்பது அருளாளர்கள். அதைத்தான் உலகியல் வாழ்வில் பணங்கள் தானங்கள் கொடுப்பவர்களை விட அருளாளர்கள் ஒரு நிலையில் மேலே இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுடைய அருள் வார்த்தைகள், அவர்களுடைய புத்தக நூல்களில் கிடைக்கும் விடயங்கள் எல்லாம் எங்களுடைய சாதனைக்கு இன்றியமையாதது. ஆகவே அந்த வள்ளல் பெருமானை இன்று நினைவு கூர்ந்து இன்று இந்த சத்சங்கத்தை அவருக்கு சமர்ப்பணம் அவருடைய திருவடியில் செய்து இந்த சத்சங்கத்தை நான் இத்துடன் முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருப்பெரும் ஜோதி. இப்போது இறைவனையாவும் கார்த்திகேயனையாவிடமும் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். இறைவனையா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். மியூட் இருக்கின்றீர்கள். இறைவனையா மியூட் இருக்கின்றீர்கள். ஓகே, அப்படியே இருந்து கொள்ளுங்கள். கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுடன் சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
இந்த குரு வாரத்துல பாபாஜி தெய்வீக குரல்ல இருந்து அற்புதமான சொற்களை நம்ம பாபாஜி மூலியமா செவிக்கு நமக்கு கிடைச்சது. அதே போல வள்ளல் பெருமானனுடைய அருள் சொற்களும் கிடைச்சது. அவருடைய பிறந்த தினம் 200வது ஆண்டு பிறந்த தினம் நேற்று தமிழ்நாட்டுல கொண்டாடப்பட்டது. பெரிய அளவுல அரசியல்வாதியிலேருந்து ஆன்மீகவாதியிலேருந்து அடிப்பட்ட மக்கள் வழியும் கொண்டாடப்பட்ட ஒரு மகானுடைய நேற்று குரு பூஜை தினம். தமிழ்நாடு அரசு, தமிழக முதல்வர், சென்னையில பெரிய அளவுல 5000 பேர் கூடியிருக்காங்க. கடவுளே இல்லைன்னு சொல்லி மறுப்பாளி கூட வள்ளலாருடைய கருத்துகள், அவர் ஒன்றிணைத்த ஒரு விஷயங்கள் எல்லாரையும் சேர்த்து நேற்று கொண்டாடப்பட்டு 100 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க. நேத்து அந்த இதுல இருந்து இன்னும் 100 கோடி ரூபாய் அந்த சேவைக்காக ஒதுக்கிருக்காங்க தமிழ்நாடு அரசு. இதெல்லாம் நம்ம யோகத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய பெருமை. அவங்கெல்லாம் அவங்க வாயால வரணும், அதெல்லாம் அந்த வார்த்தைகள் வரணும். அவர்களையும் இறைவன் வந்து ஆட்கொள்றார் என்றதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரம். நேற்று அந்த மேடையிலேயே இன்னும் 100 கோடி ரூபாய் இந்த ஏன் கேட்டா கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் உள்ள காலத்திலேயே வாழ்ந்த ஒரு மகான், 200 ஆண்டுகள் என்றது ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவங்க அப்படி ஒரு புரட்சி பண்ணியிருக்காரு. இன்னும் அவருடைய சொற்கள் புரட்சி வந்து நடந்துகிட்டே இருக்குது எல்லா உலகம் பூராவும். பாபாஜி எப்படி யோகத்துக்கு இது பண்ணாரோ அதே மாதிரி இவர் வந்து அந்த பசிப்பினியை தீர்த்து சாகா கல்வி, எல்லாரும் அந்த தியான நிலையில அனுபவிக்கணும்ன்ற ஒரு விருப்பத்தை கொண்டு வந்தார். அது இன்னைக்கும் நடைமுறைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. எளிமையான வாழ்க்கையை வாழ்றதுக்கும், உடம்ப தூய்மையா வச்சுக்கிறதுக்கும், எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வந்து அடுத்தவங்களை கடிஞ்சாம நம்மளை உள்நோக்கி பார்த்து செயல்படணுன்றது வள்ளல் பெருமாளுடைய மிகப்பெரிய கருத்து. அதே மாதிரி அவரு அந்த காலத்துல இங்கிலீஷ்லாம் வரல, ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழே அப்படின்னு இங்கிலீஷ் ஹிந்தி எல்லாம் வந்த காலத்துல கூட வள்ளல் பெருமான் தமிழிலே மகான்மார்கள் எப்படி மாணிக்க வாசகருடைய மானசீக குரு என்ற அளவுல ஒரு அந்த வழிமொழிந்தாரு, அதே மாதிரி ஒரு எழுத்து கூட தமிழிலேயே அந்த அத்தனை சொற்களையும் அவரு கொண்டு வந்து, அதனால மித்த மொழியை நான் குறை சொல்லல, அந்த இறைமொழி என்ற ஒரு தமிழ் மொழி ஒரு சிறப்பான மொழி என்றது, அது தமிழ்லயே எல்லாத்தையும் வர்ணிச்சு அதை கொண்டுட்டு வந்திருக்காரு. பெரிய ஒரு மகான். இன்னைக்கு அவரை பத்தி நம்ம பேசுறதுக்கு பெரிய கொடுப்பனை உண்டு. பாபாஜியும் அப்படிதான் நமக்கு வந்து யோக முறையில மௌன முறையில நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு நல்ல ஒரு அவருடைய தினத்துல நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நம்மளால முடியும், அவர் ஒரு ஆள் போறோம் நமக்கு தர்மங்களுக்கு அதர்மங்களை நீக்கவும் தர்மங்களை செய்யவும் நம்மளுடைய சிந்தனைகளை சுத்தப்படுத்தவும் அழுக்கு உள்ள சிந்தனைகளை வெளிப்படுத்தவும் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு அவர் ஆதாரமாகவும் அவர் பட்ட ஒரு துன்பத்தை அனுபவமாகவும் எடுத்து வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை அதை சொல்லியிருக்காரு அறிவிப்பாளர். நிறைய அவரு வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருக்காரு, அப்பெல்லாம் கூட தொழில நான் யார்கிட்டையும் கையேந்த மாட்டேன்னு கொடுக்க அதிக கொடுக்க நிறைய வராங்க, நான் வாங்கவும் மாட்டேன் ஒன்னுட்டு தான் வாங்குவேன் நீ தான் எனக்கு கொடுக்கணும்னு அப்படி ஒரு வைராக்கியத்தோட இருந்து சாதிச்சு இறைவன்கிட்ட ஒரு பெரிய ஒரு நிலையை அடைஞ்ச ஒரு மகான். அவருக்கும் குரு வந்திருக்காரு, மானசீக குரு மாணிக்க வாசகர். அவர் அவருடைய பாடலெல்லாம் பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகருடைய வரி கலந்த அப்படியே இருக்கும். அடுத்தாப்புல அவரு அவர் அவரு செயல்பட்ட அத்தனை விஷயம் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்து. அதாவது சம்பந்த குரு சம்பந்த பெருமானனுடைய குரு சக்திய நிலைப்பாடு, அது ஒழுவியில் ஒடுக்கணும் ஒரு புக் எழுதியிருப்பாரு, அதுல வந்து அந்த உபதேச செயல்பாடெல்லாம் அதுல வரும். அந்த சத்திய வழிபாடு மாணிக்க வாசகர்களுடைய தேன் அமுத அவர் சுருக்கி இறைவன்ட்டு அவரு போன விஷயம், இவர் ஜீவகாரணிய ஒழுக்கத்தை இவருடைய அந்த பிறப்புல இறைவன் கொடுத்த ஒரு விஷயத்தை வச்சு இந்த நிலையை அவர் அடைஞ்சிருக்கார். அப்படிதான் இங்க வந்து அந்த அருளாளர்கள் பேசுறாங்க. அவ்வளவு பெரிய மகான், இன்னைக்கு நம்ம அவரை பத்தி பேசவும் நினைக்கவும் பெரிய பாக்கியம். அது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா. அதை இன்னும் மெருகூட்டி வள்ளலாருடைய தினத்தை அடியேனுக்கு அவரை பற்றி பேசும் அருகதை பெரிதாக இல்லாவிட்டாலும் நீங்கள் அவருடைய இடத்திற்கு வெறு அருகாமையில் பிறந்து வளர்ந்திருக்கின்றீர்கள், உங்களுக்கு அவரை பற்றிய விடயங்கள் கூடுதலாக தெரியும். இருப்பினும் அதை நன்றாக அழகாக எங்களுடைய சாதகர்கள் எல்லோருக்கும் அதை எடுத்து கொடுத்திருக்கின்றீர்கள் என்றைய அவருடைய நாளில் அது மிகவும் அற்புதம். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் உண்டா?
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
திடீரென மின்சாரம் என்றால் ஒரு சிறு தடங்கள் ஏற்பட்டது, மன்னிக்கவும். மரமே போல் இன்று பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து கிரியா சாதகர்களுக்கு அருள்மொழிகள் கிடைக்க பெற்றது. அதை மிகவும் சுருக்கமாக முயற்சி செய்வோமாயின் உயர் குணம் உயர்வை தூண்டுகின்றது, பிறருக்கு வாழ்வதில் ஆனந்தம் இருக்கின்றது, மனிதனம் இருக்கும் தெய்வீக பண்பாடு உயர்ந்த லட்சியத்தை தருகின்றது, பெரியோர்களை தெய்வமாக்குகின்றோம், பெரியோர்களின் உபதேசங்களை பின்பற்றுவதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்படும் மரியாதை, கிரியா பாபாஜி எங்களுக்கு ஒளியேற்றுகின்றார் என்பதனை எல்லா கிரியா சாரலும் உணர வேண்டும். புதிய தெய்வீக வாழ்வில் நுழைவது சமாதி என சிறப்பாக எல்லாருக்கும் இதை ஏற்படுத்தியது. தூக்கத்தில் எந்த பொருளும் உணரப்படுவதில்லை, தியானத்தில் மனத்தை உணர்வு நிலைக்கு கொண்டு வரலாம் என்ற கருத்து. தூக்கம் என்ற சொல்லுக்கு ஆன்மாவிற்கு மீண்டும் செல்வது என்பது பொருள் என்பது தெளிவாக தெரியப்பட்டது. தூக்கத்தில் அனுபவித்த ஆனந்தம் தெரிவதில்லை. இறுதியாக சைவ சித்தாந்த சிவயோக கருத்துக்களை பாபாஜியின் தெய்வீக குரல் மூலம் கிடைக்கப்பெற்ற அருள்மொழிகளை நாம் கடைபிடிப்போமாக, சாதனைகளை தொடர்ந்து செய்வோம். இறுதியாக வடலூர் வள்ளல் பெருமான் குருபூசை தினம் பற்றி, அதாவது விஜயதசமி என்று மிகவும் சிறப்பாக நடைபெற்றமையும் கூறினது மாத்திரமல்ல, ஜோதியின் மகிமையும் பற்றி யோகியார் கூறிய சிறப்பு பற்றியும் எல்லா சாதகருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற கருத்தில் ஆணித்தரமாக எல்லோருடைய கிரியா சாதத்திலும் பயந்தது. இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்க பெற்ற வரப்பிரசவமாக கருதி எல்லாவற்றையும் நான் கடைபிடிக்க வேண்டும் என கூறிக்கொள்கின்றேன். நன்றி. ஓம் கிரியா பபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
ஓம் கிரிய பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. நன்றி இரவினையா. அதை மிகவும் என்னுடைய இன்றைய சத்சங்க வாசிப்பிலிருந்து சுருக்கமாக முக்கியமான பல விடயங்களை எடுத்து சாதகர்களுக்கு சுருக்கமாக கூறியிருக்கின்றீர்கள். அதை விட வள்ளல் பெருமானையின் கிரியா யோகத்தில் சாதகர் சார்பில் அவரை பற்றியும் சிந்தித்து சொல்லியிருக்கின்றீர்கள். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. இறுதியாக இப்படியான அருளாளராகிய வள்ளல் பெருமான் வாழ்ந்த இடம் வடலூர். அங்கு பல எண்ணெய் சாலைகள் இருக்கின்றன. அதில் ஒரு எண்ணெய் சாலையை எங்களுடைய அடியார் சிவப்பிரகாசம் அடியார் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த எண்ணெய் சாலைக்கு எங்களுடைய சங்கங்கள் சார்பாக நேரத்திற்கு நேரம் நாங்களும் அதற்கு அன்னதானத்திற்கு உதவி செய்து வருகின்றோம். சங்கங்கள் சார்பாக அதையும் எங்களுடைய சாதகர்களுக்கு தெரிவிக்கின்றேன். ஆகவே வள்ளல் பெருமான் இன்றைய நாளில் அதையும் நாங்கள் அவருடைய இந்த இயக்கத்துக்கு கூட நாங்கள் அதற்கு சாதகர்களாக இருந்து உதவி செய்து எங்களுடைய தொண்டுகளையும் ஆற்ற வேண்டும். அதற்கு வள்ளல் பெருமானின் ஆசிகளும் அதற்கு மேல் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியும் பரம்பொருளின் ஆசியும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து கேள்வி பதில்களுக்கு உங்களை அழைத்துச் செல்கின்றேன். பாபாஜியுடன் சேர்ந்து உரை காணுவதற்கு ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம.